നമസ്കാരം. ഹിന്ദുധർമ്മത്തിൽ 16 സംസ്കാരങ്ങൾ ചൊല്ലപ്പെട്ടുള്ളന. വേദങ്ങളിൽ ഒരു ചില, സ്മൃതികളിൽ, ഗൃഹ്യസൂത്രങ്ങളിൽ, ഇപ്പടി പലവിടങ്ങളിലും നമ്മ പിറന്തന്നിലേന്ത് മൂച്ചടങ്ങറ നി വരിക്കും, മൂച്ചടങ്ങിയതർക്ക് പണ്ണ വേണ്ടിയ കർമ്മങ്ങൾ നാൾ വിളയ്ക്കും 16 സംസ്കാരങ്ങൾ ചൊല്ലപ്പെട്ടുള്ളന. അതിലെ മുഖ്യമായ രണ്ട്, കല്യാണമും അന്ത്യേഷ്ടി, പോന പിൽപ്പാട് ചെയ്യ വേണ്ടിയ കർമ്മങ്ങളും. ഇതെപ്പറ്റി പലർക്കും പല സന്ദേഹങ്ങൾ വരും. മുതൽ ഇത് ചെയ്യണമാങ്കിലേന്ത് സന്ദേഹം വരും. യാർക്ക് വിരുപ്പം ഇരുന്നാലും ധാരാളമായി ഇതെപ്പറ്റി ആരായ്ന്ന് പാർക്കലാം. ഒവ്വൊരു മന്ത്രമും എതർക്കാ ചൊല്ലപ്പെട്ടിരിക്ക്, ഒവ്വൊരു ഷടങ്കും എതർക്ക് ഏർപ്പെടുത്തപ്പെട്ടിരിക്ക് എന്നെല്ലാം നിറയ വിളക്ക നൂലുകൾ ഉള്ളന. നാം അവറ്റെ പഠിത്തു പാർക്ക വേണ്ടും, ശറ്റതിപ്പറ്റി ആരായ്ന്ന് ഉൾവാങ്ക വേണ്ടും. അപ്പുറം യോശിച്ച് പാർത്താൽ അതിലിരിക്കുന്ന ഉണ്മയെ നമുക്ക് വിളങ്ങും. പൊതുവാ ഉത്തർ മരണമടൈന്താൽ അത് കാര്യം എതുക്ക് പണണം അപ്പിങ്കിലേന്തേ കേൾക്കും. പോരവർ പോയിവിട്ടാർ, ഇനിമേ നാ ഒരു കാര്യം പണത്തിനാല് എന്നാക പോകുന്നത് എന്ന് കേൾപ്പാർ. അതിൽക്ക് പലമുറ ബതിൽ കൂറിയിരിക്കേൻ. അതേപോൽ ഒരു കേൾവി വന്നത്, കന്യാദാനം ചൊല്ലുകീകളേ, ഒരു കന്നിക്ക് ദാനം കൊടുക്കുന്നത് അത് പെണ്ണുക്ക് ഇഴിവുപെടുത്തുകാ പോലെ ഇരിക്കേ, അവൾ എന്നാ പൊരുളാ ദാനം കൊടുക്ക? ഭൂദാനം തരും, ഗോദാനം തരും, സ്വർണദാനം തരും, വിദ്യാദാനം തരും, കന്യാദാനം. അപ്പി പോ ഉയരോട് ഇരിക്കൂടിയ മനുഷ്യ ഒരു ജീവൻ അവരെ ദാനമാ കൊടുക്കലാമാ അപ്പിന്ന് ഒരു കേൾവി എഴുതത്, അപ്പിങ്ങനെ കേൾവി വന്നിരുന്നത്. ഇപ്പൊ അതുക്ക് ബതിൽ പാർപ്പം. ரொம்ப சுலபமான பதில். இது எவ்வளவு எளியதுங்கிறத சொன்ன உடனே இவ்வளவு தானே உங்களுக்கு தோணிப்படும். ரொம்ப எளிமையா இருந்ததுன்னா அது ஒத்துக்குறது கூட நமக்கு மனசு வராது. வைத்தியர் இடத்துல போறோம், என்னமோ பெருசா எனக்கு உடம்பு இருக்கிறதா நினைச்சுன்னு போய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உட்கார்ற பொசிஷன் தப்பு, நிமிர்ந்து உட்காரு, தோள்பட்ட வலி இடுப்பு வலி சரியா போடும், மருந்தெல்லாம் தேவையில்லைன்னு விடுவார். ஓ இது பதிலே இல்லை போல் இருக்கே அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். ஆனால் அதான் உண்மை. எளிமையா இருக்கிறதுக்காக அது உண்மை இல்லைன்னு ஆயிடாது. இப்போ இங்க என்ன தெரியுமா உண்மை? கன்னியாதானம் வாஸ்தவம் தான், பெண்ணை பெற்றவர் தான் கன்னிக்கையே தானம் பண்றார். ஆனால் அங்க இருக்கிற மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு தானம் கொடுக்கிறார் தெரியுமோ? முதல்ல இந்த வரனை வரிக்கிறதுல இருந்து, இந்த மாப்பிளையா வரிக்கிறதுல இருந்து, விஷ்ணு ரூபாய வராய என்னுதான் மந்திரமே. கன்னியாதானம் அப்படிங்கறத மந்திரம் சொல்லுகிறது, அதை நம்புறோம், அந்த கன்னியாதானம்ங்கிற பேரை ஒத்துக்கிறோம், தானம் கொடுக்கிறார்னு ஏத்துனுட்டோம். அப்போ இதுவரைக்கும் சாஸ்திரத்தை ஏத்துனுட்டோம்னால் அப்போ பாக்கி இருக்கிறது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். விஷ்ணு வடிவத்தில் உட்கார்ந்திருக்கும் இந்த மணப்பிள்ளைக்கு, மாப்பிள்ளைக்கு பெண்ணை தானமாக கொடுக்கிறேன் என்றுதான் மந்திரம் இருக்கிறது. இப்போ எல்லாமே மாறி இருக்கமே, எண்ணமே இந்த பெண்ணை விஷ்ணுவுக்கு தானமாக கொடுக்கிறேன்னு சொன்ன பிற்பாடு யார் ஆட்சேபிக்க முடியும்? அது பிள்ளையா இருந்தாலும் விஷ்ணுவுக்கு தானமாக கொடுக்கலாம், பெண்ணாக இருந்தாலும் விஷ்ணுவுக்கு தானமாக கொடுக்கலாம். எப்ப விஷ்ணுவுக்கு ஆகிவிட்டதோ அதுக்கப்புறம் ஆத்மாவைத்தான் தானம் கொடுக்கிறோம், அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் ஒண்ணுதான். அதனால் சாஸ்திரங்கள் ஏதோ பெண்ணை இழிவுபடுத்துறதுக்காக கன்னியாதானம்னு சொல்லவில்லை. அது ஒரு உயர்ந்த தானம். இன்னும் பலவிடங்களில் கன்னியாதானம் எவ்வளவு சிறப்புடையது, மற்ற தானங்களை விட சிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? அதே விஷ்ணுவுக்கு சொர்ணத்தில் கிரீட்டம் பண்ணலாம், அதே விஷ்ணு கோவிலுக்கு பூமியை எழுதி வைக்கலாம், அதே பெருமானுடைய கோவிலுக்கு ஒரு கோதானம் பண்ணலாம், பசுமாடு ஓட்டி விடலாம். இதெல்லாம் பண்றதை விட அந்த விஷ்ணுவுக்கு கன்னியாதானம் பண்ணினால் இன்னும் சிறப்பானது. விஷ்ணுவுக்குன்னு சொல்லிவிட்டால் அப்புறம் நமக்கு ஆக்ஷேபமே வராதே. அப்ப அது பொருளா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், எல்லாமே சமம் தானே. எப்படி இந்த பெண்ணுக்கும் உரியவர் விஷ்ணு தானே. சரி, நீங்க அடுத்தது கேட்கலாம், அப்ப பிள்ளைகளை தானமே கொடுக்கறது இல்லையா, விஷ்ணு வாங்கிக்க மாட்டாரானால் கண்டிப்பா வாங்கிப்பார். சரணாகதின்னு பண்ணும்போது நம்மையே தானே தானமாக கொடுக்கிறோம், அவர் சொத்து, அதை அவரிடத்தில் கொடுக்கிறோம். இதில் ஆச்சரியம் அப்படின்னா எதற்காக ஒரு சடங்கு ஏற்படுத்தி இந்த பிள்ளை குழந்தைகளெல்லாம் தானம் கொடுக்கணும்னு நீங்க சொல்லலே என்று கேட்கலாம். அங்கதான் பெண்களுக்கு ஏற்றமே. ஆண்டாள் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கொள்ளும் கனா கண்டாள். அவள் கல்யாணம் பண்ணிக்கொள்கிறா போலே வேற யார் ஆண்களாரான்னு காண முடியுமா? என பிறப்பால் ஆண்களாக பிறந்து விட்டனர். அவர்கள் தங்கள் நாயகியாக நினைத்து கொண்டு பாடலாமே தவிர நாயகி ஆகிவிட முடியாது. ஆத்மானு பார்த்தா தான் நாயகி ஆக முடியும். உடல் பிறவி ஆணாக பிறந்து விட்டாரே. ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் ஆண்களை குறித்து எழுதுறதே என்ன செய்வது? நீங்கள் ஸ்வரூபத்தில் பார்த்தால், உண்மைன்னு பார்த்தால் ஜீவர்கள் பெண்கள். ஒரே ஒரு புருஷோத்தமன் விஷ்ணு, அவனை கல்யாணம் பண்ணிட்டா சரியாயிற்று. ஆனால் உடம்பு வேஷம் ஆண் வேஷமா இருக்கிறதுனாலே அந்த சரீரத்தை விட்டால்தான் ஆத்மா பெருமானை சரணமாக பற்றி திருக்கல்யாணம் நடக்க முடியும். ஆனால் இந்த குறை, இந்த கஷ்டம் பெண்களாக பிறந்தவர்களுக்கு இல்லை. அவர்களைத்தான் கல்யாணமாகவே பண்ணி கொடுக்க முடியும். ஆணா இருந்தால் மனதளவில் பாசுரத்தளவில் நினைக்கலாம், மரணம் அடைந்த பிற்பாடுதான் இந்த ஆத்மா பெருமானை சேர முடியும். ஆனால் பெண்ணாக இருந்தால் தைரியமா மந்திரம் சொல்லி விஷ்ணு ரூபத்தில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணலாமே. அதனால் இது ஏன் ஆண்களை கொடுக்கவில்லைன்னு கேட்டே பிரயோஜனம் இல்லை, அது இயலாது. பெண்ணாக பிறந்திருக்கும் பிறவி உயர்ந்தது எதிலே? ஆண்டாள் பாசுர வியாக்கியானத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு, ஜென்ம சித்த ஸ்திரீத்வம். பிறப்பாலேயே பெண்ணாக இருக்கிறாருங்கிறது அவளுக்கு உண்டான பெருமை. அந்த பெருமை மற்ற 11 ஆண் ஆழ்வார்களுக்கும் கிடையாதுன்னு எழுதுகிறார். அப்போ ஒரே ஸ்ட்ரோக், அதில் அத்தனை பேரும் ஒரு தட்டில் கீழே இறக்கிட்டு அந்த ஆண்டாளை மட்டும் ஒரு தட்டில் மேலே உயர்த்தி வைத்தது எதனாலே? பெண்ணாக பிறந்தாள். அப்ப ஜீவன் எப்படி இயற்கையில் பெண், இந்த உடலமைப்பும் பெண்ணாக எடுத்திருக்கிறாள், பொருத்தமான பெண். ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஜீவன் பெண், ஆனால் உடல் ஆண் உடல். அப்ப பொருத்தமற்ற வாழ்க்கையை 80 வருஷம் வாழணும். இப்ப எந்த இடத்துல உயர்த்தி சொல்லப்பட்டிருக்கு? அதனால் கன்னியாதானம் தான் பண்ண முடியும். ஒரு ஆண தானமா பண்ண முடியாது. பண்ண முடியும், சரீரம் விடற சமயத்துக்கு சரணாகதி, அப்பதான் பெருமானிடத்தை அடைய முடியும். ஆனா ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அது சீக்கிரமே பண்ண முடியறது அப்படிங்கறதுதான் ஏற்றம். அதனால கன்னியாதானத்துக்கு ஏற்றவள் பெண், அது உயர்ந்த பிறவி. தானம்னு சொல்லலாமானால் அது யாரோ மனுஷனுக்கு சொல்லல, விஷ்ணு ரூபத்தில் இருக்கிற வரனுக்கு தானம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கொஞ்சம் நிதானமா, இதுல ஒண்ணு இப்போ எதுவும் கோவிச்சுக்கிறதுக்கோ காழ்ப்புணர்ச்சிக்கோ இடமே இல்லை. கேள்விகள் கண்டிப்பாக வரவேற்கப்படுகின்றன. ஏன்னா கல்யாண விஷயத்தில் நிறைய மந்திரங்கள் உள்ளன, நிறைய சடங்குகள் உள்ளன. அதை கொஞ்சம் நிதானமாக பார்க்காவிட்டால் தப்பு தப்பாக புரிஞ்சு விடுவோம். அது ஒன்றும் ஆருடைய குறையும் இல்லை, அதை பற்றி பிரச்சாரம் இல்லை, அதை பற்றி பிரபலப்படுத்தவில்லை. புஸ்தகங்கள்லாம் நிறைய இருக்கு, மகான்கள் பல பேர் எழுதியிருக்கா, அதை வாங்கி நம்ம படிக்கலை. இது ஓரளவு நம்ம இதெல்லாத்தையும் படிச்சுட்டோம், ரெனைசான்ஸ்ன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த ரெனியூட் எஃபர்ட் இதெல்லாத்தையும் படித்து நாம் தெரிஞ்சுக்கணும்னு வந்துருத்தினால் அதில் இருக்கிற உண்மையை ஆண்களும் புரிஞ்சுக்கலாம், பெண்களும் புரிஞ்சுக்கலாம். எல்லாரையுமே சாஸ்திரங்கள் ஆத்மாவாகத்தான் பார்க்கும். உலகம் நடந்தாகணும், குடும்ப விருத்தி ஏற்படணுங்கிறதுக்காகத்தான் இந்த உடல் ரீதியான விஷயங்களை தவிர மற்றபடி சாஸ்திரத்துக்கு நோக்கே ஆத்மா பரமாத்மாவை அடைய வேணுங்கிறது தான். அந்த கண்ணோட்டத்தில் வச்சுட்டு தான் நம்ம இது இத்தனையுமே பார்க்க வேண்டும். பார்த்தால் அப்ப உண்மை கண்டிப்பா புரியும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.